வழி அளவை எனினும் கருதல் அளவை எனினும் அனுமானம் எனினும் ஆன்மா என்பது பொது சொல்லாதலின் உடம்புல ஆன்மா என்பது பொது இறைவனையும் குறிக்கும் உயிர்களையும் குறிக்கும். ஆன்மா ஆன்மா என்ற பொருள் உயிர் என்ற பொருளிலேயும் வரும், இறைவன் என்ற பொருளிலேயும் வரும். ஆனால் கை சித்தாந்தத்தில் ஆன்மா என்றால் மட்டும்தான். எனவே இந்த பிரிவிலே ஆன்மா என்ற பொருட்கள் வந்திருப்பதனாலே ஆன்மா என்பது பொருட்கொள்ளாதது பரமாகவும் கொள்ளப்பட்டது. அந்த வடமொழி முறைப்படி உயிராகிய உயிரினுடைய பொறியியலும் இறைவனாகிய அந்த பரமாத்மாவாக ஆகிய இறைவனுடைய பொறியியலும் ரெண்டும் சொல்லப்பட்டது. இனி அருந்துய புறம்பையின் ஆன்மா நாடி அடுத்து என்ன உள்ளது? இடையோடு வாசிக்க அருந்துய புறம்பையின் ஆன்மா நாடி
ஒரு நிறுத்திவிட்டு வாக்கிட்டு அந்த இடத்துல நிறுத்திவிட்டு கடைசி வாருங்கள், அந்த பட்டியலை கடையில் திருவருள் கண்ணாக கடைசி வரையில் திருவருள் கண்ணாக அனுபூதியில் கண்டு பிறப்பிலக்கணம் உணர்தல். எனவே அந்த முன்பகுதியை அந்த பின்பகுதியோடு இணைத்து வாக்கியத்தை நிறைவு செய்ய வேண்டும், அப்படி பொருத்திக் கொள்ள வேண்டும். ஆக ஆகம அளவை சார்பாக தலைந்து அந்த ஆகம அளவை எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட ஆகம அளவை பெரும்பெயர் பொருளே திறந்தெடுத்து ஓடும் ஆகம அளவை பொருள் பார்த்திருக்கிறோம், பெரும்பெயர் பொருளை பார்த்தோமா, மகாவாக்கியங்களினுடைய பொருள் என்ன பொருள் பார்க்கணும், மகாவாக்கியங்கள் என்ன பொருளை உணர்ந்திருக்கின்றன, மகாவாக்கியத்தினுடைய பொருள் என்ன, ஆன்மா சிவமாக, ஆன்மா சிவமாக அதுதானே மகாவாக்கியத்தினுடைய பொருள். ஆன்மா சிவமாகிறது, அது நான் ஆகுவேன், அது நீ ஆகுதான், அது இது ஆகுறது, எல்லா வாக்கியத்தினுடைய பொருளும் ஆன்மா சிவமாக, ஆன்மா பிரம்மமாக, அதுதான் மகா வாக்கியத்தினுடைய பொருள். அந்த பொருளைத்தான் ஆகமங்களும் சிறப்பாக எடுத்து விளக்குகின்றன. அந்த பொருள் தான் ஆகமங்களிலே, ஆகமங்கள் நமக்கு என்ன நூல்கள், சிறப்பு நூல்கள், சிறப்பு நூல்கள் தத்தினிவாதற்கு உரியவர். எனவே ஆகமங்களிலே சொல்லப்பட்ட முடிவு என்ன, ஆன்மா யுவமா, அதுதான் முடிவு, அதுதான் முக்கிய. எனவே மகா வாக்கியங்களின் பொருள்தான் ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அதை உணர்த்துகிறார். பெரும்பெயர் பொருளையே திறந்தெடுத்து ஓடும் ஆகம அளவு, அந்த ஆகம அளவை சார்பாக தலை நின்று, இந்த ஒரு வேறுபாட்டை கவனித்தீர்களா, எந்த கவனித்த பொருள் இந்த நான் பத்தியில என்பது ஆகமங்களிலே சொல்லப்பட்ட அந்த கருத்தின் வழியாகத்தான் விளக்கம். எனவே இங்கே வழியாகவே பயன்படாது. எனவே அந்த பெரும்பெயர் பொருளே திறந்தெடுத்து ஓடும் ஆகமாடலை சார்பாக தலைமை. எனவே மகாவாக்கியங்களின் அந்த பொருளையே சிறப்பாக எடுத்துக் கூறுகிற புத்தி நிலை பற்றிய அந்த ஆகமங்களின் வழியிலே சார்பாக அந்த வழியிலே நின்று ஏதோ நான் சுற்றி கொண்டு போகிறேன், நீங்களும் எந்த அளவுக்கு தெரியல. ஆகமாளவை சார்பாக தலை நின்று அந்த இடத்துல கடைசியில போய் தான் முடிக்கிறோம். திருவருள் கண்ணாக காணவும் ஆகமாளவை சார்பாக தலை நின்று திருவருள் கண்ணாக அனுபவியில் காணவும் என்று வாழ்க்கை அப்படி கூறியிருக்கிறது. இனி இடையிலே வருகிற பகுதி அப்படி ஆகமாளவை சார்பாக தலை நின்று அறியப்படுகிற அந்த கருத்துக்களை ஒவ்வொன்றாக அழுந்தி அறிதலே அனுபவித்தல் எண்ணம் தொற்று பொருள் தெரியுதுங்களா? தெரியும். அழுந்தி அறிதலே அனுபவித்தல் எண்ணம் தொற்று பொருளாகும். சரி, அவ் அனுபவம் எனப்படுவது யாருக்குரியது? மூன்று பொருள்கள் இல்லையா? முப்போக்களிலே அனுபவம் என்பது படிக்கா பசுக்கா பாசி பசுவிற்கு படிக்கி அழுந்தி அறிதலாகிய அனுபவம் இல்லை. பாசத்திற்கு அறிவே தவறு. எனவே அதைத்தான் சொல்லுகிறார். அனுபவம் எனப்படுவது யாருக்கு உரியது என்றால் மேல் மேல் சொன்னபடி மேலே சொன்னபடி பொது இயல்பால் பெறப்பட்ட முப்பொருள்களுள் அழுந்தாது நின்று அறியும் பரமாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் கொடுங்கள். அழுந்தாது நின்று அறியும் பரமாத்மாவுக்கும் அறிவில்லாத கடமாகிய பாசத்திற்கும் கூடாமையும் அந்த அழுந்தியாக கூடாமையும் அப்படியான இங்கி இருப்பது அவன் இரண்டின் பெயராய் அவன் இரண்டின் பெயராய் சர்வஞானோத்திரத்தின் ஓடியவாறு சர்வஞானோத்தரம் என்பது ஒரு ஆகம், ஒரு ஆகமத்தினுடைய பெயர். அது துணை ஆகமம். சர்வஞானோத்தரம் என்ற ஆகமத்திலே கூறப்பட்டபடி அது ஆகமாக துணியான பாடத்திலேயே ஆறாவது சூத்திர விளக்கத்திலே சொல்லி விளக்கியிருக்கிறார். சர்வ ஞானோத்தரத்தின் ஓரியவாறு தன்னால் பற்றப்பட்ட பொருளின் அது அதுவாகவே அழுந்தும் இயல்புடைய ஆன்மாவே. ஆன்மாவுடைய இயல்பு என்ன? தன்னால் பற்றப்பட்ட பொருளின் பற்றப்பட்ட என்ன பொருள்? தன்னால் அறியப்பட்ட தன்னால் அறியப்பட்ட பொருளிடத்திலே அப்படி பொருளை அறிந்து அது அதுவேயாக அந்த அறியப்பட்ட அந்த பொருளாகவே ஆகிவிடுகிறது. ஆனால் அது அதுவேயாக அழுந்தும் இயல்புடைய ஆன்மாவையே அவ் இரண்டினையும் அனுபவிக்கும். அவ் இரண்டினையும் அனுபவிக்கும் எந்த இரண்டு? ஆன்மா அனுபவமுடைய ஆன்மா. அதனால அனுபவிக்கப்படுகிற பொருள் ஏனைய பலியும் பாசமும் அந்த இரண்டையும் அனுபவிப்பதற்கு உரியது ஆன்மாவுக்கு தான் அந்த தகுதி. நமக்கெல்லாம் அனுபவிக்கின்ற உரிமை தகுதி இருக்கிறது. எதை அனுபவிக்கிறோம் அதுலதான் எதை அனுபவிக்கிறோம். அறிவினுடைய பயன், அறிவு பெற்ற பயன் அனுபவி, அறிவினுடைய பயன் அனுபவித்தல் தானே. எனவே ஆன்மாவை இரண்டையும் அனுபவிக்கும் என்றும் இதை முதலில் எண்ணிக்கையிலும் நூலை கேட்ட பிறகு இந்த சிவையான போத நூலை கேட்கவர். எனவே மாசு நீங்கிய வழி, அதாவது ஒரு உதாரணம் சொல்லுகிறார், எடுத்துக்காட்டு ஆடையிலே உள்ள அழுக்கு, ஒரு வெண்மையான ஆடையில் உள்ள மாசு நீங்கிய வழி, அந்த அழுக்கு நீங்கிவிட்டால் என்ன விளங்கும்? ஆடையின் குணமாகிய வெண்மை ஆடை முழுவினும் விளங்கினார் போல. அந்த வெண்மையான ஆடையிலே அழுக்கு படிந்த அந்த அழுக்கம் என்ன செய்கிறது? அந்த வெண்மையான நிறத்தை, ஆடையினுடைய குணமாகிய அந்த நிறத்தை புலப்படாதபடி மறைத்து, அந்த மாசு நீங்கினால் அந்த வெண்மை புலப்பட்டு தோன்றுகிறது. அதுபோல இது எதத்துவமை, அதுபோல ஆன்மாவினுடைய அறிவை ஆணவ மலம் மறைத்துக் கொண்டு, ஆன்மாவினுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு? ஆன்மா வியாபக பொருள் அல்லவா, வியாபக. எனவே ஆன்மாவினுடைய விரிந்த அறிவை வெண்மை ஆடை முழுதினம் விளங்கினால் போல மலம் நீங்கிய வழி தன் வியாபகம் முழுதும், தன் வியாபகம் முற்றும் விரிந்து விளங்கும் இயல்புடைய ஆன்மாவுக்கு அதனுடைய வியாபகம் முழுவதும் என்னாகிறது? விரிந்து விளங்கி அதனுடைய வியாபக அறிவு விளங்குகிறது. விரிந்து விளங்கும் இயல்புடைமை மாத்திரையை பற்றி முன் விளங்கிய ஏகதேச அறிவை நோக்கி முற்றறிவு எனப்படும் ஆன்மாவின் அறிவு விளங்குதா? இந்த பகுதி தமிழ் பயிற்சி இருந்தால்தான் சொல்லலாம்.
இந்த பகுதி
வியாபக அறிவுதான் அப்படி சொல்லல. அதாவது இந்த ஆணவர மலம் நீங்கிய உடனே ஆன்மாவினுடைய இயற்கையான வியாபக அறிவு விளங்குகிறது. அதை வைத்துக் கொண்டு ஆன்மா முற்றறிவு உடையது என்று சொல்லலாமா? ஆன்மா முற்றறிவு பெற்றுவிட்டது என்று சொல்லலாமா? பசுஞானம் என்று சொன்னார்களே, அந்த பசுஞான தன்னை நிலையிலே, பசுஞானம் என்ன, காதலினால் நான் பிரம்மம் இந்த வீழ்ந்த அறிவு உண்டானவுடனே ராமன் நினைத்துக் கொள்கிறது, நானே பிரம்மம், நானே பெரிய பொருள், நானே படிப்பொருள் என்று தன்னையே நினைத்துக் கொள்கிறது. முற்றறிவுடை தான் நினைத்துக் கொள்கிறது. எல்லாம் செய்யவல்ல ஆற்றல் வந்துவிட்டதாக கருதி கொள்கிறது. அது அது அந்த இடைப்பட்ட நிலை. அந்த முற்றறிவு அந்த நிலையிலும் ஆன்மாவினுடைய அறிவை முற்றறிவு என்று சொல்லக்கூடாது. இந்த வியாபக அறிவை பெற்ற அந்த நிலையிலும் அது முற்றறிவு அல்ல. முன்னாலே விளங்கிய அறிவு என்பது கட்டு நிலையிலே சுற்றறிவு, ஏகதேச அறிவு. அந்த அறிவை நோக்க இப்போது அது அதனுடைய அறிவு முற்றறிவு என்று சொல்லலாம் என்றாலும், இறைவனுடைய அறிவை நோக்க இப்போதும் அது சுற்றறிவு. முன்பு விளங்கிய ஏகதேச அறிவை நோக்கி வேண்டுமானால் இதை முற்றறிவு என்று சொல்லலாம். இறைவனுடைய அறிவுக்கு முன்னால் ஏனென்றால் அந்த நிலையிலும் அந்த வியாபக அறிவு பெற்றுவிட்ட நிலையிலும் தானாக அறிகிறதா? அப்போதும் இறைவன் இருவரும் உணர்த்தத்தான் உணர்கிறது. அந்த நிலையில சுத்தி நிலையிலும் இறைவன் உணர்த்தத்தான் அனுமதி அதை சொல்லுகிறார். அந்த இந்த பொருளை வைத்து பாருங்கள். மலமிங்கிய வழி தன் வியாபகம் முழுதும் வியாபகமுற்றும் விரிந்து விளங்கும் இயல்புடைமை மாத்திரையை பற்றி முன் விளங்கிய ஏகதேச அறிவை நோக்கி முற்றறிவு எனப்படும் ஆன்மாவின் அறிவு ஒன்றின் அழுந்தால் மற்றொன்றினை அறியுமாறு இன்மை பற்றி. ஆக புத்தி நிலையிலும் அந்த ஜீவத்திலே அழுந்து இருக்கிறபோது வேறு ஒன்றையும் அறியார். என்னை நான் என்பது அறியே, பகல் இரவாவதும் அறியே உருவாக்க அந்த புத்தி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. என்னை நான் என்பது அறியே, பகல் இரவாவதும் அறியே. எனவே அந்த சிவத்திலே அழுந்தி நிற்கிற போது வேறு ஒன்று அதற்கு குழப்பம். எனவே ஒன்றின் அழுந்துங்கள் மற்றொன்றினை அறியுமாறின்மை பற்றி முழுவதும் ஒருங்கே அறியும் பேரறிவாகிய பரமாத்மா பரமாத்மாவின் அறிவை நோக்கி சிற்றறிவு எனப்படும் என்று இந்த அளவில் இப்பொழுது தெரிவித்துக் கொள்ளலாம்.